بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد கணியத்துக்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றும் கூட இந்த நிகழ்ச்சியிலே காலத்தின் மிக தேவையான ஒரு தலைப்போடு தான் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். அதுதான் கொரோனா வைரஸ், அதன் தாக்கம், அது பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்பதாகும். எனவே இந்த தலைப்பிலே நாம் பேசுவதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் நன்றாக தெரிந்திருப்பீர்கள். உங்களுக்கு தெரியும், தற்போது இந்த உலகத்தையே உலுக்குகின்ற, பயமுறுத்துகின்ற ஒரு நோயாக, அதுவும் பரவுகின்ற ஒரு நோயாக கொரோனா என்ற அந்த வைரஸினுடைய தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக நாம் எத்தகைய நடவடிக்கைகளை சுகாதார ரீதியாக எடுக்க வேண்டும் என்றெல்லாம் பலரும் பேசிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, நாம் பின்பற்றுகின்ற இஸ்லாம் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறது, நாம் எப்படியான நிலைப்பாடுகளுக்கு வர வேண்டும் என்பதனை பற்றித்தான் இங்கு நாங்கள் அலசி இருக்கின்றோம். முதலிலே நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். இப்படிப்பட்ட பயங்கரமான நோய்களிலிருந்து யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக. யாருக்கெல்லாம் இந்த நோய் கண்டிருக்கிறதோ அவர்களுக்கு மிக அவசரமான உடல் சுகத்தை நீ கொடுப்பாயாக என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். கணியத்துக்குரியவர்களே, சீனாவிலே கடந்த டிசம்பர் மாதம் இந்த கொரோனா வைரஸ் நோயினுடைய தாக்கம் வெளிப்பட்டது. அதிலிருந்து இதுவரைக்கும் முழு உலகம் எங்கும் இந்த நோய் பரவிக்கொண்டிருக்கிறது. சுமாராக 89 நாடுகளிலே இந்த நோய் பரவியிருப்பதாக இதுவரைக்கும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. சரியாக சொல்லப்போனால், இன்று இந்த நோயினால் இதுவரைக்கும் ஏறத்தாழ 98,097 பேர் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிகிச்சை பெற்று 54,244 பேர் வெளியேறியிருக்கிறார்கள். குறிப்பாக 3,356 பேர் இதன் மூலமாக இறந்திருக்கிறார்கள். இந்த நோய் கண்டதன் மூலமாக இறந்திருக்கிறார்கள். சீனாவிலேதான் அதிகமான எண்ணிக்கையினர் இறந்திருக்கிறார்கள், சுமார் 3,013 பேர். தென்கொரியாவிலே 40 பேர், இத்தாலியிலே 148 பேர், ஈரானை பொறுத்தவரையிலே 108 பேர் என்று அந்த புள்ளி விவரம் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவிலும் கூட 63 பேருக்கு இந்த நோய் காணப்பட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் அதிலே அண்ணளவாக ஒரு 11 பேர் இதுவரைக்கும் இறந்திருப்பதாகவும் தான் தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த நோய் மிக வேகமாக பரவிக்கொண்டிருப்பதனால் உலகத்தில் இருக்கின்ற மாந்தர்கள் மிகவும் அதிகமாக பயந்து கொண்டிருக்கிறார்கள். பல விமான பயணங்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன, சில நேரங்களில் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்டுகள் பல மூடப்பட்டிருக்கின்றன. அதன் காரணமாக பலர் வேலை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக சில நாடுகளோடு உள்ள வியாபார உறவுகள் ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றன. ஏன், சில பள்ளி வாயில்கள் கூட மூடப்பட்டிருக்கின்றன. சவுதி அரேபியாவை பொறுத்தவரையிலே தவாஃப் செய்வதற்கு அங்கு தற்காலிகமாக தடை வந்திருக்கிறது. மக்கா நகரிலே அந்த ஹரம் ஷரீஃபிலே இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். வெறிச்சோடி கிடக்கிறது அந்த பூமி. அங்கு சஈ எனப்படுகின்ற தொங்கோட்டம், அதில் ஈடுபடுவது கூட இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது மறு அறிவித்தல் வரைக்கும். எனவே இப்படியான ஒரு நிலை முழு உலகத்திலும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்கிறோம். இந்த நோய்க்கான காரணங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இது ஒரு சதி என்று சொல்வோரும் இருக்கிறார்கள். குறிப்பாக உலகத்தை ஆட்டிப்படைக்க விரும்புகின்ற, உலகம் கஷ்டப்படுவதை பார்த்து நிம்மதியடைகின்ற இவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள்தான் இந்த நோய்க்கு காரணமாக அமைந்த வைரஸை பரப்புகிறார்கள் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தாலாவுக்கு தான் இதனுடைய உண்மையான ரகசியம் தெரியும். எது எப்படி போனாலும் இந்த நோய் இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படாத நோயாக இருக்கிறது. விஞ்ஞானிகள் இன்னும் ஒரு மாத காலம் அளவில் தான் இதற்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவு தூரம் இந்த நோய் பயங்கரமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது தொடர்பான இஸ்லாமிய கண்ணோட்டம் எது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, முதலிலே நாம் எல்லாவற்றுக்கும் முன்பதாக இது அல்லாஹு தாலாவுடைய ஒரு ஏற்பாடு. கலா உல்லாஹி வ கதிரிஹி, உலகத்தில் எது நடந்தாலும், அது நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும், அவை அனைத்தையும் அல்லாஹு தாலா தான் ஏற்படுத்துகின்றான் என்ற ஆழமான நம்பிக்கை எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. அந்த நம்பிக்கையை நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். நாம் அல்லாவை நம்புபவர்கள், அவருடைய கலாவை நம்புபவர்கள். உலகத்தில் இருக்கின்ற ஒரு அணு அசைந்தாலும் கூட அதற்கு பின்னணியில் அல்லாஹு தாலா தான் இருக்கிறான் என்று நம்புபவர்கள். எனவே அந்த வகையில் நாம் இந்த நம்பிக்கையை ஆழமாக மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அது சுனாமியாக இருக்கலாம், எரிமலையாக இருக்கலாம், அல்லது மற்றுமுண்டான இயற்கை அனர்த்தங்களாக இருக்கலாம். ஏன், உலகத்தில் ஏற்படுகின்ற எந்த ஒரு சிறிய பெரிய நிகழ்வுக்கும் பின்னால் அல்லாஹு தாலா இருக்கிறான். அவனுடைய அறிவில்லாமல், அவனுடைய திட்டமிடல் இல்லாமல் அவற்றில் எதுவுமே நடக்க மாட்டாது என்ற நம்பிக்கையை நாம் ஆழமாக மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, இந்த தொற்று நோய் போன்ற இந்த இயற்கை அனர்த்தங்கள், நாம் எதிர்பாராத இந்த நிகழ்வுகளை பொறுத்தவரையிலே இவற்றை இரண்டு பிரிவாக பிரித்து நோக்க முடியும். உலகத்தில் இருக்கின்ற பாவிகளுக்கு இது ஒரு தண்டனையாகவும், நல்லடியார்களை பொறுத்தவரையில் அது ஒரு அருளாகவும், அவர்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஊடகமாகவும் அமைகிறது என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒரே நேரத்திலே கெட்டவர்களுக்கு இது ஒரு தண்டனையாக அதாபாகவும், நல்லவர்களுக்கு இது ஒரு அருளாகவும், ஹதீஸிலே வந்திருக்கின்ற சொல்லை பொறுத்தவரையில் ரஹ்மத்துன் என்ற சொல் வந்திருக்கிறது, நாம் பார்க்க வேண்டும். எனவே இவற்றை நாங்கள் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் நல்ல மனிதர்கள், அப்பாவிகளானவர்கள், எந்தவிதமான பாவங்களிலும் குற்றங்களிலும் ஈடுபடாதவர்களும் இப்படியான நோய் தாக்கத்துக்கு உள்ளாகுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கி இருக்கிறது என்று பொதுவாக சொல்ல முடியாது. தண்டனையாகவும் இருக்கலாம், அது சோதனையாகவும் இருக்கலாம். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தாஊன் எனப்படுகிற இந்த பிளேக் நோய் என்று நாங்கள் சொல்வோம், அப்படிப்பட்ட ஒரு நோயை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அவர்கள் கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா தான் நாடுபவர்களுக்கு ஒரு தண்டனையாக அதனை இறக்குகிறான், ஆனால் மூமின்களை பொறுத்தவரையில், அதாவது நல்லவர்களை பொறுத்தவரையில், அது அவர்களுக்கு ஒரு ரஹமத்தாக அமைகிறது. அதாபன் யபுஅஸுஹுல்லாஹு அலா மன் யஷாஉ ஃபஜஅலஹு ரஹமத்தல் லில் முஃமினீன், தான் நாடுபவர்களுக்கு அதனை ஒரு அதாபாக அல்லாஹு தாலா அனுப்புகிறான், மூமின்களை பொறுத்தவரையில் அது ஒரு அருளாக, அது ஒரு கிருபையாக, நன்மையான விஷயமாகத்தான் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பதில் சொல்கிறார்கள். எனவே நாம் இந்த விடயத்திலே கருத்துக்களை வெளியிடுகின்ற பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த நோய் கண்டவர்கள் எல்லோரும் பாவிகள் என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. பாவிகளும் கூட அப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு மறந்துவிடக்கூடாது. கணித்துக்குரியவர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, சில நேரங்களில் சிலர் செய்கின்ற பாவங்களுக்காக அல்லாஹு தாலா இத்தகைய தண்டனைகளை கொடுக்க முடியும். அவன் எவற்றையெல்லாம் ஹலாலாக்கி இருக்கின்றானோ அவற்றை ஹலாலாக்காமல், எவற்றை ஹராம் என்று சொன்னாலோ அவற்றை ஹராமாக்காமல் வாழ்பவர்களுக்கு ஒரு தண்டனையாக இருக்க முடியும். சில நேரங்களில் சீனாவை பொறுத்தவரையில் அங்கிருப்பவர்கள் உணவாக தடுக்கப்பட்டவற்றை கொள்ளுகிறார்கள் என்ற ஒரு கருத்து பரவலாக நிலவுகிறது. அதன் காரணமாக அல்லாஹு தாலா அந்த நிலையை அவர்களுக்கு கொடுத்தான் என்று சொல்ல முடியும். ஆனால் அதுதான் காரணம் என்று சொல்ல முடியாது. காரணம், இப்போது அந்த நோய் நல்ல மனிதர்களுக்கும் பீடித்திருக்கிறது என்ற வகையிலே நாம் அந்த அளவோடு அதனை பார்த்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே பொதுமைப்படுத்தக்கூடாது. எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பொதுமையாக நாங்கள் சொல்லக்கூடாது. ஹதீஸிலும் அப்படித்தான் வந்திருக்கிறது. அதாவது சிலருக்கு அல்லாஹு தாலா அதாபாக அந்த நோயை கொடுக்கின்ற அதே நேரத்திலே இன்னும் சிலருக்கு அதனை ஒரு அருளாகவும் கொடுக்கின்றான் என்ற கருத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். ஆனால் இந்த தொற்று நோய்கள் அல்லது சோதனைகள், தண்டனைகளை பொறுத்தவரையிலே நல்ல மனிதர்களுக்கும் வரும். ஆனால் அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களுடைய பாவத்தை தடுக்காமல் இருப்பார்களாக இருந்தால், தாமும் தன் பாடும் என்று இருப்பார்களாக இருந்தால், அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கும் சேர்ந்துதான் அந்த தண்டனை இறங்கும் என்ற கருத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா வத்தக்கூ ஃபித்னத்தன் லா துசீபன் அல்லதீன வலமு மின்கும் ஹாசா, நீங்கள் ஒரு சோதனையை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் அநீதி இழைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் வராத ஒரு சோதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அப்படியாக இருந்தால் கெட்டவர்கள் இருக்கிறார்கள், பாவம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தடுக்காமல், தீமையை தடுக்காமல் அவர்களுக்கு மத்தியில் நல்லவர்களும் இருப்பார்களாக இருந்தால் அந்த தீயவர்களுக்கு, கெட்டவர்களுக்கு இறங்குகின்ற தண்டனை நல்லவர்களையும் பாதிக்கும். எனவே அப்படிப்பட்ட தண்டனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே சில நேரங்களில் நல்ல மனிதர்கள் பாதிக்கப்படுவதற்கு அதுவும் ஒரு காரணம். அதாவது தமக்கு மத்தியில் இருக்கின்ற தீமை செய்யக்கூடிய பாவங்களிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல், தாமும் தன் பாடும் என்று இருக்கின்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த கெட்டவர்களுக்கு இறக்குகின்ற அதே தண்டனையை இறக்குவான். எனவே அப்படியான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது என்பதை நாம் இங்கு கவனத்திலே கொள்ள வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான், இப்படியான நோய்கள் வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும், முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும், தற்காப்பு முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். பிரிகாஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அவற்றிலே நாங்கள் சம்பந்தப்பட வேண்டும் என்றும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு ஏற்பாடு தான். பிரிகாஷன் என்று சொல்லுகின்ற பொழுது முதலிலே நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியது சுத்தமாக சுகாதாரமாக இருப்பது. உண்மையில் சுத்தத்தை பொறுத்தவரையில் ஈமானின் பாதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஈமானின் பாதி என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சுத்தத்தை நாங்கள் கடைபிடிக்காமல் இருந்தால் கிருமிகள் எங்களுக்கு தொற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, எமது உடல் பலவீனம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தேவையான அளவு ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டு அதே போன்று நோய்கள் அணுகாமல் இருப்பதற்கான சுத்தமான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இதுவும் நோய் தவிர்ப்புக்கான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. இதனை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. எனவே சாப்பிடும்படி சொல்லியிருக்கிறது, எமது உடலை பாதுகாத்துக் கொள்ளும்படி சொல்லியிருக்கிறது, எமக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் மாஷா அல்லாஹ் இஸ்லாத்திலே காணப்படுகிறது. அதாவது கைகளை கழுவிக்கொள்வது சாப்பாட்டுக்கு முன்னால், நகங்களை வெட்டிக்கொள்வது, வுது செய்து கொள்வது, கடமையான சுண்ணத்தான குளிப்புகளை குளித்துக் கொள்வது, அதே நேரத்தில் எங்களுடைய அசுத்தமான அம்சங்களை பாதைகளிலே வீசாமல் இருப்பது, மற்றவர்களுக்கு இடையூறு தரக்கூடிய அம்சங்களை பாதைகளிலே போடாமல் இருப்பது, அதே போன்று பழம் தரும் மரங்களுக்கு கீழால் அல்லது நிழல் தரும் மரங்களுக்கு கீழால், அதே போன்று நீர்நிலைகளிலே இப்படிப்பட்ட இடங்களிலே சிறுநீர் மலம் சலம் கழிக்காமல் இருப்பது, இப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. எனவே நோய்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது முதலாவது யோசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையாகிய தற்காப்பு முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோமா? அதாவது சுத்தமாக இருப்பது, சுகாதாரமாக இருப்பது, தேவையான போசாக்குள்ள உணவுகளை உட்கொள்வது, எமது உடம்புக்கு நோய்கள் வந்து அணுகிவிடாமல் இருப்பதற்கு அந்த கிருமி தொற்றுக்கள் இருக்கின்ற இடத்திற்கு போகாமல் இருப்பது போன்ற கருமங்களிலும் நாங்கள் எவ்வளவு தூரம் கவனமாக இருக்கிறோம் என்பதனை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த நோய்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவற்றை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். உண்மையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தொற்று நோய்கள் இருப்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. பெரும்பாலான அறிஞர்கள் தொற்று நோய்கள் இருக்கின்றன என்ற கருத்தில் இருக்கிறார்கள். எனவே தொற்று நோய்கள் இருக்கின்ற இடத்துக்கு நாங்கள் போகாமல் இருப்பது, அல்லது நோய் தொற்று கண்டிருப்பவர்களோடு நாங்கள் சகவாசம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது, அதே போன்று நோய் கண்டவர்கள் வெளியே சர்வசாதாரணமாக நடமாடாமல் இருப்பது, பள்ளி வாயில்களுக்கு அவர்கள் போகாமல் இருப்பது, அல்லது பொது போக்குவரத்து சாதனங்களிலே அவர்கள் பயணம் செய்யக்கூடாது, அவர்கள் கூட்டங்களுக்கு அவர்கள் போகக்கூடாது, ஏனென்றால் அவர்களிடமிருந்து அந்த நோய் தொற்றுவிடும் என்பதனால் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபிர்ர மினல் மஜ்தூமி ஃபிராரக மினல் அஸத். எவ்வாறு நீ சிங்கத்திடமிருந்து விரண்டு ஓடுகிறாயோ அதே போன்று குஷ்டரோகியிடமிருந்து நீ விரண்டு ஓடுவாயாக என்று சொன்னார்கள். எனவே குஷ்டரோகம் என்பது பரவக்கூடிய ஒரு நோயாக இருந்ததன் காரணமாக அந்த நோய் எமக்கு வந்து கண்டுவிடும் என்ற காரணத்தினால் அத்தகைய நோயாளிகள் இருக்கின்ற இடத்திற்கு நாங்கள் போகாமல் இருப்பது ஒரு தற்காப்பு முயற்சியாக, விக்காயா என்று சொல்வார்கள், பிரிகாஷன் என்று சொல்வார்கள், அவற்றிலே நாங்கள் சம்பந்தப்படுவது. லா யூரிதன்ன மும்ரிதுன் அலா முஸஹின், உங்களிடத்தில் யாராவது ஒருவர் நோய் இல்லாத சுகதேகியான ஒட்டகையை வைத்திருப்பாராக இருந்தால் அவர் நோயுள்ள ஒட்டகை இருக்கின்ற இடத்திற்கு அதனை கொண்டு போக வேண்டாம். அதாவது நோயில்லாத ஒட்டகையை நோயுள்ள ஒட்டகை இருக்கின்ற இடத்துக்கோ அல்லது மாறியோ நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. அதாவது நோயிருக்கின்ற ஒரு ஒட்டகையை நோயில்லாத ஒட்டகை இருக்கின்ற இடத்திற்கு கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மாஷா அல்லாஹ் இந்த தற்காப்பு முயற்சிகளிலே ஈடுபடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதாவது ஃபகீஃப் எனப்படக்கூடிய கோத்திரத்தவர்கள் வந்தார்கள். அவர்கள் அவர்களோடு உடன்படிக்கை செய்வதற்காக வேண்டி வந்தார்கள். எனவே உடன்படிக்கை செய்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், கைகளை கொடுத்து கைலாக செய்து கையையும் கையையும் ஒன்றாக சேர்த்து தான் அவர்கள் அந்த உடன்படிக்கையை செய்வார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அந்த ஃபகீஃப் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதருடைய கையை பிடித்து பையத்து செய்யவில்லை. ஏனென்றால் அவர் குஷ்டரோகியாக இருந்தார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ திரும்பி செல்லலாம், நாங்கள் ஏற்கனவே உங்களோடு பையத்து செய்து விட்டோம் என்று சொல்லி அந்த கைலாக செய்வதை அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள். அதிலிருந்து நாம் என்ன புரிகின்றோம் என்றால், நாங்கள் ஏழுமான வரைக்கும் தற்காப்பு முயற்சிகளிலே ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை தான் இந்த சம்பவங்கள் எங்களுக்கு உணர்த்துகின்றன. உங்களுக்கு தெரியும், அம்ர் இப்னுல் ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை அம்வாஸ் எனப்படக்கூடிய ஒரு தொற்று நோய் சஹாபாக்களுக்கும் தாபியன்களுக்கும் வந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் அந்த தொற்று நோய் கண்டவர்களை மாத்திரம் எடுத்து ஒரு மலைப்பிரதேசத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். ஒரு மலைப்பிரதேசத்துக்கு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஏன் அனுப்பினார்கள் என்றால், அவர்களுக்கு வந்திருக்கின்ற அந்த தொற்று நோய் மற்றவர்களுக்கும் பரவிவிடக்கூடாது என்பதற்காக. எனவே அந்த மலைப்பிரதேசங்களுக்கு அனுப்பப்பட்ட அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள், இறந்து விட்டார்கள். காரணம் அந்த நோய் தொற்றின் காரணமாக. எனவே அந்த நோய் தொற்று இல்லாமல் போனதற்கு பின்னால் தான் அங்கிருந்து எச்சம் இருந்தவர்களை எஞ்சி இருந்தவர்களை எல்லாம் அவர்கள் அழைத்துக் கொண்டு அவர்கள் இருக்கின்ற பிரதான நகரத்துக்கு சென்றார்கள் என்று ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதிலிருந்து சஹாபாக்கள் கூட இந்த தொற்று நோய் வந்துவிடாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள், பரவிவிடாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே பார்க்கிறோம். ஷாம் பிரதேசத்திலே அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பிரதேசத்துக்கு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த ஷாம் பிரதேசத்திலே தொற்று நோய் கண்டிருப்பதாக, கொலரா எனப்படக்கூடிய அந்த வாந்தி பேதி நோய் இருப்பதாக உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. எனவே அவர்கள் பயணம் போய் திருப்பவும் மீண்டும் மதீனாவுக்கு வருகிறார்கள். இப்போது அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய கலா கதிரிலிருந்து தப்பியோடுகிறீர்களா என்று. யாரிடத்திலே? உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்திலிருந்து தப்பியோடுகிறீர்களா? அதாவது நீங்கள் ஷாம் தேசத்துக்கு வராமல் நீங்கள் ஏன் திரும்பிச் செல்ல வேண்டும்? உங்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் இருந்தால் அந்த நோய் வரத்தானே செய்யும். ஏன் நீங்கள் ஷாமிலிருந்து திரும்பிச் செல்கிறீர்கள்? ஏன் ஷாமுக்குள் வராமல் வெளியே நீங்கள் தூரமாகி போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அஃபிர்ரு மின் கதரில்லாஹி இலா கதரில்லாஹி, நான் அல்லாஹு தஆலாவுடைய ஒரு கலா கதிரிலிருந்து இன்னொரு கலா கதிரை நோக்கி நான் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன், தப்பி ஓடுகின்றேன் என்று உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தற்காப்பு முயற்சிகளில் ஈடுபடுவது என்பதும் அல்லாஹு தஆலாவுடைய ஒரு நாட்டமாக இருக்கிறது, கலாவாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நாடினால்தான் நோய்களை தருவான் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே எமது புறத்திலே நாம் எந்த அளவு தூரம் இந்த தற்காப்பு முயற்சிகளிலே ஈடுபட்டோம் என்பதை அல்லாஹு தஆலா பார்க்கிறான். லா துல்கூ பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் உங்களையே அழிவுக்குள் தள்ளிவிடாதீர்கள், நீங்கள் உங்களையே அழிவுக்குள் தள்ளிவிடாதீர்கள் என்று சொல்கிறான். எனவே ஒரு பிரதேசத்திலே பிரச்சனை இருக்கிறது, நோய் கண்டிருக்கிறது, குறிப்பிட்ட சிலர் வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்தால் அந்த பிரதேசத்துக்கு போகக்கூடாது, அல்லது அந்த நபர்களோடு நாங்கள் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதுக்கு பொது நலன் தான் காரணம். ஒரு சில தனி மனிதர்களுக்காக வேண்டி முழு சமூகத்தையும் பலியாக்க முடியாது. என்ன செய்ய, அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் அவர்களுக்கு அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது, அதுக்கு அல்லாஹு தஆலா தான் சரியான காரணத்தை அறிவான். அது அவர்களுக்கு தண்டனையாக வந்ததா, சோதனையாக வந்ததா, அல்லது அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அருளாக அனுப்பியிருக்கிறானா என்று அல்லாஹு தஆலா மாத்திரம்தான் அறிந்தவன். எனவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நாம் அந்த நிலையை அப்படித்தான் அணுக வேண்டியிருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தினோம். அதாவது கட்டாயமாக இந்த தற்காப்பு முயற்சிகளிலே ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தினால் யாருக்காவது அந்த நோய், அந்த தொற்று நோய் வந்துவிட்டால் அந்த தொற்று நோய்க்குள் போய் சம்பந்தப்பட்டு விடாமல் நாங்கள் தூரமாகி இருக்க வேண்டும். அந்த ஏற்பாடுகளை நோயாளிகளும் செய்து கொள்ள வேண்டும், நோய் கண்டவர்களும் செய்து கொள்ள வேண்டும், பொறுப்புதாரிகளும் செய்ய வேண்டும். உதாரணமாக ஒரு பிரதேச ஒரு நாட்டைச் சேர்ந்த அரசு இதற்கான தற்காப்பு முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அதற்கென்று தனியான வைத்திய ஒழுங்குகள், அதே போன்று சிகிச்சை முறைகளை கவனத்திலே கொள்ள வேண்டும். நோயாளிகள் என்று இனம் காணப்பட்டவர்களை நல்லவர்களோடு கலந்துவிடக்கூடாது, அவர்களுக்கென்று விசேடமான சிகிச்சை ஒழுங்குகளை செய்ய வேண்டும் என்பது இந்த வைத்தியர்களதும் அரசினுடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே சில நேரங்களிலே அந்த வைத்தியர்கள் அல்லது தாதிகளுக்கு அப்படிப்பட்ட நோய் காரணமாக இருந்தால் அதன் மூலமாக அவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் இறந்து விடுவார்களாக இருந்தால், அவர்கள் உண்மையாகவே நல்லடியார்களாக இருந்தால் அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இதனை நாங்கள் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் அல் ஹாஃபிழ் அல் முனாவி அவர்களும் கூட அதாவது எங்களுடைய உடம்புகளுக்கு இந்த குஷ்டரோகம் வந்துவிடாமல் இருப்பதற்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அல் ஹாஃபிழ் அல் முனாவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனையும் நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இவற்றை நாங்கள் ஏழு மாணவ வரைக்கும் தற்காப்பு முயற்சிகளிலே ஈடுபடுவோம். அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தின் படிதான் எல்லாம் நடக்கும் என்று நாங்கள் நம்புவோம். அப்படி இருந்தும் எங்களிலே சிலருக்கு அந்த நோய் வந்துவிட்டால் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாவிடத்திலே இருந்து மேலும் மேலும் உதவிகளை நாங்கள் கேட்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். ஏழுமான வரைக்கும் சிகிச்சையிலே நாம் சம்பந்தப்பட வேண்டும். அதே போன்று மற்றவர்களுக்குள் அந்த நோய் சென்று பரவிவிடாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இவற்றை நாங்கள் மிகவும் ஆழமாக இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அத்தாஊன் ஆயத்துன் எனப்படக்கூடிய இந்த தொற்று நோயை ஒரு அத்தாட்சியாக அனுப்புகிறான். அல்லாஹு தாலா தான் நாடியவர்களுக்கு அதனை கொடுக்கின்றான், அந்த நோயை கொடுக்கின்றான். ஏதாவது ஒரு பகுதியிலே ஏதாவது ஒரு பிரதேசத்திலே அந்த நோய் கண்டிருக்கிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டால் அதற்குள் நீங்கள் நுழைய வேண்டாம். நீங்கள் இருக்கின்ற பிரதேசத்திலே அந்த நோய் வந்துவிட்டால் நீங்கள் அந்த பிரதேசத்தை விட்டு வெளியேற வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு சொல்லி காட்டினார்கள். ஏதாவது ஒரு அடியான் ஒரு தொற்று நோயிலே இப்படிப்பட்ட தொற்று நோய் ஒன்றோடு சம்பந்தப்பட்டுக் கொள்கிறான் அல்லது அந்த நோய் அவனுக்கு காணுகிறது என்று வைத்துக் கொண்டால் அந்த பிரதேசத்திலிருந்து அவன் வெளியேறாமல் அந்த பிரதேசத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும். அதாவது அவன் இருக்கின்ற பிரதேசத்திலே அந்த நோய் வந்திருக்கிறது என்றால் அவனுடைய ஊரிலே இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அவனுக்கு அல்லாஹு தாலா விதித்த தவிர வேறு எதுவுமே அவனுக்கு வந்து தொட்டுக்கொள்ள மாட்டாது. இல்லாமா கத்தபல்லாஹு லஹு என்று அவன் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இல்லா கான லஹு மிஸ்லு அஜ்ரி ஷஹீத், அவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து நன்மை கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு பிரதேசத்திலே இருக்கிறான், அந்த பிரதேசத்திலே நோய் வந்திருக்கிறது என்றால் அந்த பிரதேசத்தை விட்டு அந்த மனிதன் வெளியேறக்கூடாது, அந்த பிரதேசத்திலேயே இருக்க வேண்டும். அதாவது அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற நோயாளிகளோடு சேர்ந்து கலந்து வாழ வேண்டும் என்பதால் அவர்களை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும். ஆனால் அவன் இருக்கின்ற ஊரிலே தான் அவன் இருக்க வேண்டும், வெளியேறக்கூடாது. ஊரிலே இருக்கின்ற பொழுது அவன் நினைக்க வேண்டும், அல்லாஹு தாலா எனக்கு எழுதியிருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த நோய் வரும், எனவே நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அவன் இருக்க வேண்டும். சில நேரங்களில் அவனுக்கு அந்த நோய் வரும், வராமல் இருக்கும். சில நேரங்களில் நோய் வந்து குணமடையும், சில நேரங்களில் நோய் வந்து அந்த மனிதன் அந்த நோயின் காரணமாக இறக்கக்கூடும். இப்படிப்பட்ட எந்த சந்தர்ப்பத்திலும் அவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும், அஜுரு ஷஹீத் கிடைக்கும் என்ற கருத்தை தான் இந்த ஹதீஸ்லே நாங்கள் பார்க்கிறோம். புகாரி சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் இந்த இடத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் ஈமானோடு இருப்போம், ஆழமான நம்பிக்கையோடு இருப்போம், முடியுமான வரைக்கும் தற்காப்பு முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபடுவோம். அப்படியிருந்தும் கூட எங்களுக்கு அந்த நோய் காணுமாக இருந்தால் அல்லாவிடத்திலே ஷிஃபாவை நாங்கள் எதிர்பார்த்து மருந்துகளை நாங்கள் குடித்து மற்றவர்களுக்கு அதனை பரப்பாமல் நாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த இடத்திலே ஆழமாக நாங்கள் வலியுறுத்த வேண்டும். எனவே சுத்தமாக இருப்பது, சுகாதாரமாக இருப்பது, தற்காப்பு முயற்சிகளில் ஈடுபடுவது எல்லாம் இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள். அதுவும் எங்களுடைய நபிமார்கள், எங்களுடைய சஹாபாக்கள், எங்களுடைய முன்னோர்கள் அதற்காக வேண்டி வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் இங்கு பேச வேண்டியிருக்கிறது. அதுதான், உங்களுக்கு தெரியும், தற்போது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் படி மக்கமா நகரிலே இருக்கின்ற ஹரம் ஷரீஃபிலே தவாஃப் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காபத்துல்லாவை, கருப்பு நிறத்திலே இருக்கின்ற அந்த ஹரம் ஷரீஃபை சூழ இருக்கின்ற பிரதேசத்திலே தவாஃப் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மத்தாஃப் எனப்படக்கூடிய மேல் மாடியிலே தான் மிகவும் குறைந்த எண்ணிக்கையினர் தவாஃப் செய்கிறார்கள். அதே போன்று சை எனப்படக்கூடிய தொங்கோட்டமும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. உம்ராவுக்காக வேண்டி வெளிநாட்டிலிருந்து யாரும் வரக்கூடாது என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் வாசிகளும் கூட உம்ராவுக்காக வேண்டி செல்வதற்கு நியாயமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஐவேளை தொழுகை அங்கு இடம்பெறுகிறது, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எதற்காக? தற்காப்பு முயற்சிகள் என்பதற்காக. அதாவது உங்களுக்கு தெரியும், உம்ராவுக்காக வேண்டி பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து வருவார்கள். அவர்களிலே யாருக்காவது ஒருவர் சிலருக்கு அந்த நோய் இருந்தால் அங்கு தவாஃப் செய்கின்ற ஏனையோருக்கும் அது பரவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்ற காரணத்தினால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்தோடு, ஒரு தூர நோக்கத்தோடு தான் அங்கிருக்கின்ற உலமாக்கள் அதற்கான ஃபத்வாவை கொடுத்து அங்கிருக்கின்ற சுகாதார அமைச்சோடும் கூட ஆலோசனை செய்துதான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஏதோ அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி அமைகிறது. மஸ்ஜிதுன் நபவியை பொறுத்தவரையிலும் அங்கிருக்கின்ற இபாதத்துக்கள், அங்கு செய்யப்படுகின்ற இபாதத்துக்களுக்கும் கூட நியாயமான அளவு வரையறைகள் போடப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி இது நடந்திருக்கிறது. எனவே சிலர் கேட்கிறார்கள், இது முடியுமா? இப்படிப்பட்ட நோய்களுக்கு பயந்து இப்படிப்பட்ட ஃபத்வாக்களை வெளியிட முடியுமா? இது ஆகுமானதா என்ற கேள்வியை சிலர் எழுப்புவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் தேடிச் செல்கின்ற பொழுது நவீன கால இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதாரமாக பழைய காலத்து எமது சலஃபு சாலிஹீன்களான இமாம்களுடைய கருத்துக்களை தங்களுடைய கருத்துக்களுக்கு சார்பாகத்தான் எடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் பார்க்க வேண்டும், ஒரு கடமையை, ஒரு அடிப்படையான ஒரு இபாதத்தை செய்வதற்கு பயம் என்பது ஒரு காரணமாக, தடையாக அமையுமாக இருந்தால் அது நியாயமான, உறுதியான பயமாக இருக்க வேண்டும். அந்த இபாதத்திலே ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது என்பது எமது சட்ட வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது. உதாரணமாக எமது சட்ட வல்லுநர்கள் ஃபுக்கஹாக்கள் என்பவர்கள் ஹஜ்ஜை பொறுத்தவரையில், ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போக விரும்புகின்றான், ஆனால் அவன் போகின்ற பாதை அவனுக்கு பாதுகாப்பானதாக இல்லை என்றார். அவன் ஹஜ்ஜி கடமையாளியாக இல்லை. மனிஸ்தத்தா இலைஹி சபீலா என்று வந்திருக்கின்ற குர்ஆனுடைய அந்த வசனத்தின்படி பார்க்கின்ற பொழுது அவனுக்கு பணம் இருக்கலாம், ஆனாலும் அவன் போகின்ற பாதை மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது என்றால் அவனுக்கு அந்த ஹஜ்ஜி கடமையாக மாட்டாது. இத்தஃபக்கல் ஃபுக்கஹாவு அலா ஜவாசி தர்கில் ஹஜ்ஜி இந்த ஹவுஃபி தரிக், பாதையிலே பயம் அச்சம் இருக்கும் என்று கண்டால் அவனுக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை என்றுதான் எமது ஃபுக்கஹாக்கள் ஏகோபித்து கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு நோய் தொற்றலாம் என்ற பயம், அதாவது யுத்தங்கள் இருத்தல் என்ற பயம் போல, எதிரிகளுடைய தாக்குதல்கள் வரலாம் என்ற பயம் போலவே, போகின்ற பாதையிலே தொற்றுக்கள் ஏற்படலாம் என்ற பயம் இருந்தால் நிச்சயமாக அந்த நிலையிலே கடுமையான சில அம்சங்கள் கூட தடை செய்யப்படலாம். உதாரணமாக நாம் வைத்துக் கொள்வோம், அடிப்படையில் ஒரு மனிதன் பள்ளிவாயலுக்கு சென்று ஜமாஅத்தோடு தொழ வேண்டும், அதே நேரம் ஜும்மாவுக்கு போக வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட அந்த மனிதனுக்கு நோய் வந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், அது தொற்று நோயாகவும் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டியும், பிறருக்கு அதனை அவன் பரப்பாமல் இருப்பதற்காக வேண்டியும் கட்டாயமாக அவன் பள்ளிவாயலுக்கு போகவே கூடாது. போவது என்பது அவன் முஸ்லீம்களுக்கும் உலகத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் செய்கின்ற ஒரு துரோகமாக அமையும். எனவே அவன் வீட்டிலே தான் தொழ வேண்டும். அவன் ஜும்மாவுக்கும் போகக்கூடாது, ஜமாத்தோடு தொழுகையிலும் கலந்து கொள்ளக்கூடாது. காரணம், அவன் செல்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை விடவும் போகாமல் இருப்பதனால் ஏற்படக்கூடிய நலவுகள் தான் அதிகமாக இருக்கும். எமது மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்திலே கொண்ட ஒரு மார்க்கம். உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதனை சிலர் பிடித்து கொண்டு அவன் ஒரு விசுவாசியாக இருக்கிறான், நீ குஃப்ருடைய வார்த்தைகளை மொழிந்தால்தான் உன்னை விட்டு விடுவோம், இல்லாவிட்டால் உன்னை நாங்கள் கொலை செய்து விடுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று காணுகின்ற பொழுது, அவர்கள் எதிர்பார்க்கின்றபடி குஃப்ருடைய வார்த்தையை மொழிவதற்கான அனுமதியை குர்ஆன் சூரத்து நஹ்லிலே தருகிறது. இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். ஒரு மனிதன் நிர்பந்திக்கப்படுகிறான் குஃப்ருடைய வார்த்தைகளை மொழிவதற்கு என்றால், அந்த மனிதன் அந்த குஃப்ருடைய வார்த்தைகளை மொழிகின்ற பொழுது உள்ளத்தளவிலே அதிருப்தியான நிலையிலே, பயந்த நிலையிலே தான் மொழிகின்றான் என்றால், அவனுக்கு அந்த வார்த்தைகளை மொழிவதற்கான அனுமதி இருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே அல் ஹவ்ஃபு உதுருன் மக்பூலுன் லித்தர்க்கி பஅதில் ஃபராஇல் என்று இமாம்கள் சொன்னார்கள். அதாவது, பயம் இருக்குமாக இருந்தால் சில வகையான ஃபரலுகளை விடுவதற்கான நியாயமான காரணியாக அது இருக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே, அதாவது தவாஃபை நாங்கள் அனுமதித்தால், அல்லது சாயை நாங்கள் அனுமதித்தால், அல்லது வெளிநாடுகளில் இருந்து வந்து உம்ரா செய்பவர்கள் சர்வசாதாரணமாக அங்கு கர்மங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது அதன் மூலமாக நோய் பரவக்கூடிய வாய்ப்பு இருந்து அதன் மூலமாக உயிர் சேதங்கள் ஏற்பட்டால், உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஆட்கொல்லி நோய் என்று தான் சொல்லுவார்கள். அதாவது சில நோய்கள் இருக்கின்றன, ஆட்கொல்லி நோய்கள், சாஸ் எனப்படக்கூடிய ஒரு நோய் வந்தது உங்களுக்கு தெரியும், பன்றிக் காய்ச்சல் வந்தது, எலி காய்ச்சல் வந்தது, இப்படிப்பட்ட இந்த நோய்கள், கொலரா, இப்படிப்பட்ட நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற சிலர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருவதனால் அது பல்கி பெருகும் என்று கண்டால், அந்த விஷயத்திலே சமூகத்தினுடைய நலனை கவனத்தில் கொண்டு அந்த மனிதர்கள் அங்கு வரச் செய்யப்படக்கூடாது, அங்கு இருக்கின்ற சில விஷயங்கள் தடை செய்யப்படலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீன் மின் ஹரஜ், உங்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் எந்த ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொல்கிறான். எனவே சங்கடம் ஏற்படுகின்ற பொழுது, நிர்பந்தம் ஏற்படுகின்ற பொழுது, எமது உடலுக்கு பாதிப்பு அல்லது எமது செல்வத்துக்கு பாதிப்பு, குடும்பத்துக்கு பாதிப்பு என்றெல்லாம் வருகின்ற பொழுது, அல்லது சமூகத்துக்கு ஒரு பாதிப்பு என்று வருகின்ற பொழுது, கட்டாயமாக நாங்கள் அங்கு தவிர்ந்து கொள்ள வேண்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹு தஆலா உங்களுக்கு இலகுவையே நாடுகின்றான், உங்களுக்கு அவன் கடுமையை நாடவில்லை என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எனவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லா அவர்கள் யஅதுரு ஃபீ தர்கில் ஜமாஅத்தி வல் ஜும்அத்தி யுஅதுரு ஃபீ தர்கில் ஜமாஅத்தி வல் ஜும்அத்தில் காயிஃப், பயந்த ஒருவன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அவன் பயப்படுகிறான், அந்த பயம் வந்து அதாவது மேலோட்டமாக இருந்தால் அங்கு அனுமதிக்கப்பட மாட்டாது, உறுதியாக தெரிய வேண்டும் இப்படி ஒரு ஆபத்தொண்டு வர இருக்கிறது என்று. அப்படியான சந்தர்ப்பத்திலே பயந்திருப்பவனை பொறுத்தவரையில் அவன் ஜமாஅத்துடைய தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கும், ஜும்மாவுடைய தொழுகையிலே கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கும் அவனுக்கு அனுமதி இருக்கிறது என்று இமாம் இபாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வகையில் வர இருக்கின்ற ஆபத்து சம்பந்தமாக ஊகம் அல்ல, உறுதியாக தெரிந்திருக்க வேண்டும். அப்படியான ஆபத்தொண்டு வர இருக்கிறது என்று உறுதியாக தெரிந்திருந்தால் நாங்கள் அப்படியான ஒரு முடிவுக்கு நாங்கள் வர முடியும். எனவே தற்போது இந்த உம்ராவுடைய கர்மங்களுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருப்பது, அல்லது அங்கு தவாஃப் இடம்பெறச் செய்யாமல் இருப்பதை பற்றி நாங்கள் அவனை பற்றி தவறாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது, அது தொடர்பாக பலரிடத்திலும் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படியாக இருந்தால் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற உலுல் அம்ருகள், அதாவது முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அந்த முடிவுக்கு வந்தால், அதுவும் தீர விசாரித்து ஆழமாக விசாரித்து அந்த முடிவுக்கு வந்தால் அதற்கான அனுமதி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சில மேற்கத்திய நாடுகளில் இருக்கின்ற சில பள்ளி வாயில்கள் மூடப்பட்டிருக்கின்றன, சில பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. காரணம், அங்கு வருகின்ற தொழுகையாளிகள் அல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அந்த நோய் பரவிவிடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். உங்களுக்கு தெரியும், சில 100-1000 வருடங்களுக்கு முன்னால் கராமித்தாக்கள் எனப்படுபவர்கள் ஹஜருல் அஸ்வத் கல்லை வந்து களவெடுத்து அல்லது அதனை கலட்டி கொண்டு போய் பல வருஷங்களாக வெளியே வைத்திருந்தார்கள். எனவே ஹரம் ஷரீஃபிலே ஹஜ்ஜை கூட உரிய முறையிலே நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அப்படியான சந்தர்ப்பத்திலும் கூட சில நேரங்களில் அங்கும் இபாதத்துக்கள் சில இடையூறாக இடம்பெற்றதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் அல் பிதாயா வ நிஹாயா எனப்படக்கூடிய புத்தகத்திலே சொல்கிறார்கள், ஹிஜ்ரி 357 வருஷம் மாஷீர் எனப்படக்கூடிய ஒரு நோய் வந்ததன் காரணமாக மக்காவில் இருந்தவர்கள் கூட பலர் இறந்து போனார்கள் என்று. எனவே அந்த காலத்திலே இருந்த ஆட்சியாளர்கள் சில வேளைகளில் சமூக நலனை காலத்திலே கொண்டு இந்த தடைகளை கொண்டு வருகின்ற பொழுது நாம் அவற்றை அதிசயமாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை, நாம் தப்பான எண்ணங்களை கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு தெரியும், 2009 பன்றி காய்ச்சல் ஏற்பட்டது, அதன் காரணமாக சிலர் ஹஜ்ஜிக்கு வரக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது, அப்படிப்பட்ட ஒரு ஃபத்வா ஒன்று வெளியிடப்பட்டது. எனவே அவற்றையெல்லாம் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது, அவற்றை நாங்கள் அதிசயமாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை. உண்மையில் இந்த இடைக்கால தடை சில காலங்களுக்கு தான் நீடிக்குமே தவிர அதன் மூலமாக முழுக்கவும் அது அப்படித்தான் இருக்கும் என்பது அல்ல. எப்போது இந்த பிரச்சினை நீங்குகிறதோ அந்த சந்தர்ப்பத்தில் அப்படியான தடையொன்று நீக்கப்படும் என்பதை கவனத்திலே நாங்கள் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு விஷயத்தை மிகவும் ஆழமாக நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகின்றோம். அதுதான், முஸ்லீம்களாகிய நாம் இந்த நோய் விவகாரத்தை, கொரோனா எனப்படுகின்ற இந்த வைரஸினால் பரவக்கூடிய இந்த COVID-19 எனப்படக்கூடிய இந்த வைரஸ் நோயை முஸ்லீம் அல்லாதவர்கள் பார்ப்பதற்கும் நாம் பார்ப்பதற்கும் இடையிலே மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்கிறது. அதுதான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இல்லாமல் உலகத்தில் எதுவுமே நடக்க மாட்டாது என்று ஆழமாக நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக, சுத்தம் சுகாதாரமாக நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நாம் இந்த பிரச்சினை வருகின்ற சந்தர்ப்பத்திலே இது ஒன்று அதாபாக வந்திருக்கலாம் அல்லது ரஹ்மத்தாக வந்திருக்கலாம் என்ற அந்த வித்தியாசப்பட்ட பார்வை ஒன்று எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதே போன்று இந்த நோய் வந்துவிட்டால் இந்த நோயிலிருந்து நோயாளிகள் அல்லாதவர்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது என்ற அந்த அம்சத்தையும் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். கடைசியாக நாங்கள் வலியுறுத்துகின்ற விஷயம்தான், நாம் எப்போதும் எந்த சந்தர்ப்பத்தில் நோய் வந்தாலும் வராவிட்டாலும் நாங்கள் அல்லாஹு தாலாவோடு நெருக்கமான உறவை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். நாம் அடிக்கடி துவா கேட்க வேண்டும், யா அல்லாஹ், இப்படிப்பட்ட நோய்களிலிருந்து நீ எம்மை பாதுகாப்பாயாக என்று. இப்படிப்பட்ட கடுமையான மனிதர்களுடைய உயிர்களை கொல்லக்கூடிய இப்படிப்பட்ட நோய்களிலிருந்து எம்மை பாதுகாப்பாயாக என்ற துஆவும் எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கிறது. நாம் மருந்து குடிக்க வேண்டும், தொற்று நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற பொழுது மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், நோயாளிகளோடு சென்று கலந்து உறவாடி நோயை எடுத்துக்கொள்ளக்கூடாது, சுத்தமாக இருக்க வேண்டும். இவையற்றெல்லாம் செய்வோம், ஆனால் எம்மிடத்தில் இருக்கின்ற மிகவும் விசேஷமான ஒரு அம்சம்தான் நாங்கள் துஆக்களிலே ஈடுபட வேண்டும். எமது ஐங்கால தொழுகையை இந்த துஆவுக்கான சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தஹஜ்ஜுதிலே அந்த துஆவை கேட்க வேண்டும். குறிப்பாக பின்வரும் துஆக்களை நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறோம். குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு தாலா எழுதியதை தவிர எதுவும் வேறு எதுவும் எங்களை பீடிக்கவே மாட்டாது. ஹுவ மௌலானா, அவன் எங்களுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறான். அல்லாவின் மீதுதான் மூமின்கள் தவக்குள் வைப்பார்கள் என்றும் அந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. அந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வஅலல்லாஹி ஃபல் யதவக்கலில் மூமினூன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு தாலா எழுதியதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு வந்து சேரமாட்டாது. அவன் தான் எங்களுடைய பொறுப்புதாரியாக, தலைவனாக, எஜமானனாக இருக்கிறான். எனவே மூமின்கள் அல்லாஹு தாலாவிலே தவக்குள் வைக்கட்டும், அவன் மீது பொறுப்பு சாட்டட்டும் என்று குர்ஆனிலே வருகின்ற அந்த துஆவை நாங்கள் அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஈ வஹுவ ஸமீஉல் அலீம். இதனை நாங்கள் மூன்று தடவை ஓத வேண்டும். பிஸ்மில்லா, அல்லாஹு தாலாவுடைய பேர் நாமத்தின் காரணமாகத்தான் எல்லாம் நடைபெறுகின்றன. லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன், அவனுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்ற பொழுது, அவனுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்ற பொழுது, அவன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் வானங்களிலோ பூமியிலோ இருக்கின்ற எதுவுமே எந்த தீங்கையும் விளைவிக்க மாட்டாது. அதாவது லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம். அவன் நன்கு செவிமடுக்கக்கூடியவனாகவும் மிகப்பெரிய அறிவாளியாகவும் இருக்கிறான். இந்த துவாவை நாங்கள் அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக். அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றவற்றினுடைய தீங்குகளிலிருந்து, அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான் சில படைப்பினங்களை, அந்த படைப்பினங்களிலிருந்து சில தீங்குகள் வெளிப்படுகின்றன. அப்படிப்பட்ட தீங்குகளிலிருந்து நான் அல்லாஹு தாலாவிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அதற்காக வேண்டி நிரப்பமான சில வார்த்தைகளை, அல்லாவோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன் என்று நாம் அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த துவாக்களை மீண்டும் சொல்கிறோம். குல் லன் யுஸீபனா இல்லா மா கத்தபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஈ வ ஹுவ ஸமீஉல் அலீம். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக். இந்த துஆக்களை நாங்கள் அதிகமாக ஓதிக்கொள்வதோடு சூரத்துல் இஹ்லாஸ், அதே போன்று ஏனைய இரண்டு குல் சூராக்கள், நாங்கள் குல் சூராக்கள் மூன்று என்று சொல்வோம். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் என்று வரக்கூடிய அந்த சூராக்களையும், குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபில் நாஸ் எனப்படக்கூடிய அந்த சூராக்களையும் நாங்கள் அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக காலை மாலை இவற்றை நாம் ஓதி வர வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தாலா நாடினால் மாத்திரம்தான் எமக்கு எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் வரும், அல்லது நலவும் வரும் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை மனதிலே இருக்கின்ற அதே நேரத்திலே இந்த வகையான நிலைமைகளிலிருந்து பாதுகாப்பு தரும்படி அவனிடத்திலே கேட்க வேண்டும். நாம் கேட்பது எமது பொறுப்பு. அந்த துஆவை அங்கீகரிப்பதும் அங்கீகரிக்காமல் இருப்பதும் அவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. நாம் அவனை பலாத்காரப்படுத்த முடியாது. அப்படியெல்லாம் கேட்டோம், சுகாதாரமாக சுத்தமாக இருந்தோம், அல்லாஹ்வுடைய கலாவிலே நம்பிக்கை வைத்தோம், அப்படி இருந்தும் கூட அந்த நோய் வருமாக இருந்தால் சபுரன், பொறுமையாக இருக்க வேண்டும். அஜபன் லி அம்ரில் மூமின், மூமினுடைய விவகாரத்தை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அவனுக்கு ஏதாவது நலவு பிடிக்குமாக இருந்தால் அவன் அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறான். அவனுக்கு ஏதாவது தீங்கு வருமாக இருந்தால் அவன் பொறுமையோடு இருக்கிறான். எனவே ஒரு மூமினுடைய விஷயம் ஆச்சரியமாக இருக்கு. அவன் ஒரு நாள் நிதானம் இழந்து விடக்கூடாது. எனக்கு வந்திருக்கிற நோய் நான் வைத்தியம் பார்க்க வேண்டும், உச்சகட்டமாக என்னுடைய முயற்சிகளை நான் செய்து என்னுடைய இந்த நோயை இல்லாமலாக்குவதற்கு போக்குவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் லிகுல்லி தா இன் தவா உன், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா எந்த ஒரு நோயை இறக்கினாலும் அதனோடு சேர்த்து அதனுடைய மருந்தையும் இறக்கியிருக்கிறான் என்று இன்னொரு ஹதீஸ்லே சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் நோய்க்கு மருந்து செய்யுங்கள் என்று இன்னொரு ஹதீஸ்லே சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் நோய்க்கு மருந்து செய்திருக்கிறார்கள். அத்திபுன் நபவி என்று வந்திருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்திய மருத்துவ முறைகள் தொடர்பாக எழுதப்பட்ட ஒரு நூல் தான் அத்திபுன் நபவி என்பதாகும். அதிலே ஓதல்கள் இருக்கின்றன, மூலிகைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, தற்காப்பு முயற்சிகள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டலாக தந்திருக்கிறார்கள். நாம் அவற்றை கவனத்திலே கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்களாக மாற மாட்டோம். அந்த வகையில் தான் துஆக்களை கேட்பது, இஸ்திக்ஃபார் செய்வது, அல்லாஹு தாலாவை நெருங்குவது, எங்களுடைய பக்கத்திலே நாம் ஏதாவது தவறுகள் செய்திருக்கிறோமா என்று நினைத்து பார்த்து நாம் அவற்றை தவிர்த்து கொள்வதற்காக நாம் முயற்சி பண்ணுவது, இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஒரு நோய் வந்துவிட்டால் அந்த நோய்க்கான சிகிச்சையை செய்வது என்பது ஃபர்லாக காணப்படுகிறது. ஏனென்றால் இஸ்லாமிய ஷரியாவினுடைய நோக்கங்களில் மிக முக்கியமான ஒரு நோக்கம் ஹிஃபுதுல் பதன், உடம்பை பாதுகாப்பது, ஹிஃபுல் அக்குல் மனிதனுடைய சிந்தனையை பாதுகாப்பது, ஹிஃபுல் நஃப்ஸ் ஆத்மாவை பாதுகாப்பது என்றெல்லாம் ஷரியாவினுடைய இலக்குகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த கொரோனா வைரஸ் தொடர்பான இந்த விவகாரத்தை நாம் இஸ்லாமிய அடிப்படையில் தான் அணுக வேண்டும். ஒரு முஸ்லீம் ஒரு விவகாரத்தை பார்ப்பதற்கும் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு விவகாரத்தை பார்ப்பதற்கும் இடையிலே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய படைகள் வித்தியாசமாக இருக்கின்றன. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக்க இல்லாஹு, அவனுடைய படைகளை பற்றி அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்ற விவகாரத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நாம் இயற்கையை மாத்திரம் நம்பியிருக்கின்ற நாஸ்திகர்கள் அல்ல. எனவே முழு பிரபஞ்ச செயல்பாடுகளும் அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தின் பேர்தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற விஷயத்தை மிகவும் ஆழமாக நம்புபவர்கள். எனவே விஷயங்களை பார்ப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. மாத்திரமல்ல, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆன்மீக ரீதியான பெருமானத்தை நாங்கள் கொடுப்பவர்கள், அல்லாவோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்பவர்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது. நோய்கள் வரும், வறுமை வரும், கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும். இந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் அல்லாஹு தாலா அவற்றை எங்களுக்கு தருகிறான். அவற்றின் பொழுது நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமைக்கான கூலி நிச்சயமாக சுவர்க்கம், அல்லாஹ்வுடைய திருப்தி என்றிருக்கிறது என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இனி ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவன் விரக்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை, அவன் ஒளிந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹு தாலாவின் மீது அவன் உண்மையான தவக்குள் வைக்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் அடைந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமான இன்னும் ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டும். தற்போது பரவலாக ஒரு கருத்து நிலவுகிறது, குறிப்பாக இந்த வைரஸ் தொற்றின் பின்னணியிலே. இந்த வைரஸ் இவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது என்ற அந்த விவகாரத்துக்கு பின்னணியிலே சில சதிகள் இருக்க முடியும் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. நிச்சயமாக அந்த கருத்தை நாம் முழுமையாக மறுப்பதற்கில்லை. நோய்களை அல்லாஹு தஆலா தான் நிச்சயமாக உருவாக்குகிறான். ஆனால் மனிதன் இந்த உலகத்திலே விஷமம் செய்து நோய்களை உருவாக்குகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், யுத்த களத்திலே படைகள் இரண்டு மோதிக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆயுதத்தால் மாத்திரம் யுத்தம் செய்ய மாட்டார்கள். யுத்தத்துக்கு எத்தனையோ வகையான முறைகள் காணப்படும். எதிரியை வீழ்த்துவதற்கு, மட்டம் தட்டுவதற்கு, மடக்குவதற்கு என்னென்ன உத்திகள் இருக்க முடியுமோ அவற்றையெல்லாம் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அந்த வகையில் பொதுவாக பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் எனப்படுகின்ற ஒரு பகுதி உலகத்திலே வழக்கமாக பேசப்படுகிறது. அதாவது இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை, அதாவது நாங்கள் சொல்லுவோம், கிருமிகளை பயன்படுத்தி உயிர் அங்கிகளை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற யுத்தம் என்று ஒன்று இருக்கிறது. எதிர்த்தரப்பிலே இருப்பவர்களை மடக்க முடியாத சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு மத்தியில் சில கிருமிகளை அனுப்பி அவர்களை அதன் மூலமாக பாதிப்படைய செய்து அவர்களை மட்டம் தட்டுவது அல்லது அவர்களை களத்திலிருந்து ஓரமாக்குவதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சி, அதுவும் ஒரு முயற்சியாக காணப்படுகிறது. எனவே சில நேரங்களில் அல்லாஹு தாலாவுக்கு தான் வெளிச்சம். இது எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கப்படுமோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தை ஸ்திரமற்றதாக மாற்றுவதற்கு, இந்த உலகத்தை பலகீனப்படுத்துவதற்கு, இந்த உலகத்து சமுதாயங்களை இல்லாமலாக்குவதற்கு சில சக்திகள் உலகத்தில் மனித சமுதாயத்துக்கு மத்தியிலிருந்தே வேலை செய்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் எங்கும் இருக்கலாம், எந்த நாட்டிலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதர்கள், அவர்களுக்கு மனித சமுதாயத்தின் மீது இரக்கம் கிடையாது, பாசம் கிடையாது, அக்கறை கிடையாது. மற்றவர்களுடைய இரத்தத்தை குடித்துத்தான் நான் வாழ வேண்டும் என்ற, அதாவது மிகவும் கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சில நேரங்களில் இந்த வகையான கிருமிகள் உலகத்திலே பரவுவதற்கு பின்னணியில் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு மனித சமுதாயத்தினுடைய சாபம் இருக்கும். ஏனென்றால் உலகம் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் இங்கு மறந்துவிடக்கூடாது. எனவே அப்படியான சந்தர்ப்பங்களிலே, அது அதிசயமானது அல்ல, ஏனென்றால் இது சுயநலமிகளது உலகம், சடவாத உலகம், நாஸ்திக உலகம். பாவம், புண்ணியம், தர்மம், அதர்மம் என்பன மூட்டை கட்டி ஒரு இடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காலம். உண்மையான மனிதாபிமானம் என்பது இறந்து போகின்ற ஒரு காலம். எனவே தன்னுடைய வயிற்றை எவ்வளவு அதிகமாக நிரப்ப முடியுமோ, தனக்கு எவ்வளவு அதிகமாக அதிகாரத்தை சேர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவு தூரம் சேர்த்து கொண்டு வாழ வேண்டும் என்ற உணர்வோடுதான் பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட இந்த யுகத்திலே, அப்படிப்பட்ட இந்த காலப்பிரிவிலே இப்படியான விஷயங்கள் நடக்கும் என்பதை நாங்கள் ஆச்சரியமாக நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹு தஆலா தான் பாதுகாக்க வேண்டும். இன்று உங்களுக்கு தெரியும், சில மருந்துகளை உற்பத்தி செய்கின்ற சில கம்பெனிகள் காணப்படுகின்றன. நாம் இவற்றை இந்த இடத்திலே பேசுவது உண்மையில் பொருத்தமாக இருக்க முடியும். அவற்றுக்கு நோயாளிகள் அதிகமாக இருக்கின்ற அளவுக்கு தான் அவர்களுக்கு வருமானம் இருக்குமாக இருந்தால் நோயை உற்பத்தி செய்கின்ற மருந்துகளையும் அவர்கள் கொண்டு வருவார்கள். அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த நோய்க்கும் இன்னொரு மருந்தை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். எனவே உலக சமுதாயத்தின் மீது இரக்கமுள்ள பாசமுள்ள அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறதே என்ற அந்த உணர்வு உள்ளவர்களே உலகத்திலே அதிகப்படுத்த வேண்டியிருக்கிறது. இதனால் எவ்வளவு பேருக்கு கஷ்டம், எவ்வளவு வியாபாரம் இஸ்தம்பிதம் அடைந்திருக்கிறது, எவ்வளவு மக்கள் பயத்தோடு இருக்கிறார்கள், எவ்வளவு செலவு நடக்கிறது. ஆனால் சிலரை பொறுத்தவரையில் இதற்கு பின்னால் இருப்பார்கள், அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் செய்கின்ற சூழ்ச்சியிலே நாங்கள் விழமாட்டோம் என்று. அல்லாஹு தஆலா ஹைருல் மாக்கிரீனாக இருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட ஒரு 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 கதையும் இருக்கிறது உலகத்திலே. இந்த நோய் பரவுவதற்கு பின்னால் சில சக்திகள் இருக்கின்றன என்று அவற்றை பற்றி எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாவிட்டாலும் அந்த செய்தி முழுமையாக பொய்யானதும் அல்ல. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே அது நிரூபிக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம். யார் யாரையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த கொரோனா வைரஸ் என்பது இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது. அது ஒரு உயிர்கொல்லி நோயாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் நாங்கள் அல்லாஹ்வுடைய கலாவை நாங்கள் நம்புவோம். முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். யாருக்கெல்லாம் நோய் வந்திருக்கிறதோ அவர்கள் தயங்காமல் சென்று உரிய சிகிச்சைகளை எடுத்துக் கொள்வதோடு அவர்கள் சாதாரண பொதுமக்களோடு தங்களை கலந்து கொள்ளக்கூடாது. அதே போன்று வழக்கமாக சொல்வது போன்று கைகளை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும், சுடுதண்ணியை அடிக்கடி குடித்துக் கொள்ள வேண்டும். இப்படியான சில ஏற்பாடுகளை வைத்தியர்கள் சொல்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் கவனத்திலே கொண்டு வாழ வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் இப்படிப்பட்ட பயங்கரமான நோய்களிலிருந்து பாதுகாக்கின்ற அதே நேரத்தில் மனித சமுதாயத்துக்கு உண்மையாகவே அக்கறையாக பணிபுரிகின்றவர்களாக எங்களை அல்லாஹ் மாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். அல்லாஹு தஆலா அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்